நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் சி கனகராஜ், இயக்குனர் ஹாப்பி வேலி பிசினஸ் ஸ்கூல். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சமுதாய வானொலி 107.4 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.
சொல்லுங்க சார், சாவடியிலிருந்து நம்ம அழைப்பின் பேரில் பல அலுவல்களுக்கிடையில பல பணிகளுக்கிடையே உடனே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. சொல்லுங்க, உங்களை பற்றி, உங்களோட ஸ்கூல் பற்றி, பிஸ்னஸ் ஸ்கூல் பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
எங்களுடைய கல்வி நிலையத்தினுடைய பெயர் ஹாப்பி வேலி பிஸ்னஸ் ஸ்கூல். இது ஒரு மேலாண்மை கல்வி நிலையம். இங்கே எம்பிஏ மட்டும் நாங்கள் சொல்லித்தர்றோம். எம்பிஏயில் இருக்கக்கூடிய ஆல் ஃபங்க்ஷனல் ஏரியா எல்லா ஸ்பெஷலைசேஷனும் சொல்லித்தர்றோம். 2007 எங்கள் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இதிலிருந்து இது வரைக்கும் 5 பேட்ச் வெளியே போயிருக்காங்க. 6வது பேட்ச் இப்போ வெளியே போக போகிறாங்க. 7வது பேட்சுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. கோவையிலிருந்து பாலக்காடு போகிற ரோடில் சாவடிங்கிற ஒரு கேஜி சாவடிங்கிற ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது. அந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி வேளந்தாவளம்ங்கிற ஒரு ஊர் போகிற ரோட்டில், ரோட்டினுடைய வலது பக்கம் எங்கள் கல்லூரி அமைஞ்சிருக்குங்க.
சரிங்க சார், இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொறியியல் முடித்தவங்களும் சரி, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்களும் சரி, எம்பிஏ கூட அந்த இன்ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு அதிகபட்ச எண்ணிக்கை வந்து எம்பிஏ நோக்கி வர்றாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாமா?
எம்பிஏ அப்படிங்கிறது மொத்தத்தில் உலகமெங்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேன்சி டிகிரியாக தான் கருதுகிறாங்க. ஏன்னா மற்ற எந்த கல்விக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எம்பிஏவுக்கு இருக்குது. நீங்கள் மற்ற கல்வி படித்தவங்க எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஒரு சர்வீஸ் ஒர்க்கர் மாதிரி, ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாகவோ, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராகவோ, அந்தந்த துறையில் மட்டும்தான் அவர் வேலை செய்ய முடியும். எம்பிஏ படித்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அதனால தான் இவங்க எந்த ஒரு தொழில் துறையிலையுமே, எந்த ஒரு நிறுவனத்துலையும், எங்கே பார்த்தீங்கன்னாலும் உலகம் முழுவதும் இவங்க எப்போவுமே அந்த டாப்பில் இருப்பாங்க. இவங்க ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து எந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தாலும் அந்த உயர்ந்த பதவிக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இயல்பானது தான். அதை வந்து நீங்கள் எம்பிஏ படித்தவங்களுக்கு அந்த 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 கல்வி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடித்தவர், ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு வைங்களேன், அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக போவார், அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருப்பார், அல்லது அதற்கு மேலே போகும்போது அவர் எம்பிஏ டிகிரி இல்லாத பட்சத்தில் அதனுடைய தலைவராகவோ, ஒரு சிஇஓ லெவல்லையோ, அல்லது ஒரு சிஎஃப்ஓ லெவல்லையோ, ஈவன் சிஎக்ஸ்ஓ லெவலுக்கு கூட அந்த மேலாண்மை கல்விங்கிறது தேவைப்படுது. ஒரு இன்ஜினியரிங் அல்லது மற்றவங்க என்ன படிச்சிருந்தாலும் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ரிசோர்ஸை கையில் கொடுத்து அதிலிருந்து அவங்கள உற்பத்தி பண்ண சொல்லுவாங்க. இந்த எவ்வளவு ஒரு நிறுவனத்தில் எவ்வளவு ரிசோர்ஸை கமாண்ட் பண்ணுறது, அந்த ரிசோர்ஸை எந்தளவுக்கு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது, இது போன்ற முடிவுகளை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் எம்பிஏஸ். ஸோ மேலாண்மை கல்விக்கு இது ஒரு பெரிய சிறப்புங்க. வேறு எல்லா தொழில்நுட்ப வல்லுநர்களாகட்டும், சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், அல்லது அதற்கு கீழே இருக்கிறவங்களாகட்டும், எல்லார்த்தையும் ஒரு மேலே நின்று, ஒரு அந்த பிரமிடினுடைய உச்சத்தில் நின்று, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் மேலே கீழே இருக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டிகிரி இது.
நல்லா சொன்னீங்க சார், அதாவது நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி வந்து ஒரு எம்பிஏ மாணவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒரு பெரிய தொழிற்சாலைகள்லையோ நிறுவனங்கள்லையோ எதுலேயுமே வந்து ரொம்ப எந்த அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. அப்படி என்ன புதுமையான பாடத்திட்டம் எம்பிஏல இருக்குது?
இப்போது இந்த டிகிரி முடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு ஜாப் ப்ரொவைடர்ஸாக மாறி இருக்காங்களா, அல்லது ஒரு தொழில்துறை நிறுவனங்களை நிறுவி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது எம்பிஏ முடித்தவங்களுக்கு ஜாப்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனாலையும், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஐஐஎம் போன்ற கல்வி நிலையங்களில் படித்தவங்களுடைய வருடாந்தர உயர்ந்தபட்ச வருமானம் சில நேரங்களில் வருட வருமானம் 1 கோடிக்கு கிட்டத்தட்ட பக்கமாக போயிடுதுங்க. 80 லட்சம், 85 லட்சம், 90 லட்சம் இந்த மாதிரி போகிறத நம்ம பத்திரிகைகளில் அடிக்கடி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு தொழிற்சாலையை நிறுவி அவ்வளவு காசு சம்பாதிக்கலாமா, அல்லது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையில் ஒரு உயர்ந்தபட்ச வேலைக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கலாமாங்கிற ஒரு டயலமாக எல்லாத்துக்குமே வருது. இது ஒரு பெரிய பணம். இவ்வளோ பெரிய தொழிலில் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு கோடிக்கு பக்கமாக சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்புகள் வரைக்கும் இருக்கிறதுனால சில நேரத்தில் ரொம்ப படித்து திறமையுள்ளவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய தொழிலை வளர்த்துறாங்களே ஒழிய அவங்க செய்கிறதில்ல. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎம்ல இருந்து அல்லது மற்ற கல்விக்கூடங்கள் எங்களாட்ட கோவை இந்த மாதிரி இருக்கிறவங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிறு சிறு தொழில்களை ஆரம்பிக்கிறாங்க. எழுத்தாளர்கள் அதிகமாக வந்திருக்காங்க எம்பிஏ முடிச்சுட்டு. இவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தங்களை வந்து ஒரு ஜாப் ப்ரொவைடர்ஸாக மாற்றிட்டு இருக்கிறாங்க, ஜாப் சீக்கர்ஸாக இல்லாத. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாங்க.
சரிங்க சார், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் எம்பிஏ போனாங்க அல்லது என்னோட பேரண்ட்ஸ் போக சொன்னாங்க அப்படின்ட்டு வேற கூட சொல்கிறாங்க. இவங்களாம் இஷ்டப்பட்டு வர்றாங்களாங்கிறது அடுத்த விஷயம். அப்படி இருக்கும்போது ஸ்டாண்டர்லோன் பி ஸ்கூல்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் அட்டாச்சு எம்பிஏஸ் இருக்குது, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிஸ் அட்டாச்சு இருக்குது, ஐஏஎம்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கேண்டிடேட் வந்து என்னென்ன கவனிக்கணும் ஒரு பி ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறதுல?
இப்போது எம்பிஏ அப்படிங்கிற இந்த படிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கல்வி நிலையங்கள்லேயும் ஒன்று ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஐஏஎம் போன்ற ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் இது மட்டுமே படிப்பாக இருக்குது. இங்கேயும் கீழே வரும்போது நீங்கள் ஸ்டாண்டலோன் பி ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கலை அறிவியல் கல்லூரிலையும் இருக்குது, என்ஜினியரிங் கல்லூரிலையும் இருக்குது. ஒரு மாணவர் அவர் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாருங்கிறதுல இருந்து இதுகளையெல்லாம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 10 to 11 ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும்போது அந்த கல்விக்கு அந்த துறை சார்ந்தா அல்லது அந்த அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய இதை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இல்லின் நிறுவனமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே ரீஜனல் யூனிவர்சிட்டிங்கில் இருந்தது. ஆனால் அது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைய முடியலைங்கிறதுனால தான் அதற்காக ஒரு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க, மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதே போல் நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு இப்போ உங்ககிட்ட விவசாய பல்கலைக்கழகம். இதே மாதிரி லா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜனல் யூனிவர்சிட்டியிலேருந்து பிரித்து இதை லா காலேஜாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே அதை நோக்கி ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு அவரை செய்யும்போது அதற்குன்னு ஒரு தனித்தன்மை வருது. அந்த தனித்தன்மையை வந்து கட்டி காப்பாற்றணும்னா அதற்கென்று சில அமைப்புகள் இருக்கணும். இப்போது ஐஏஎம்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு மத்திய அரசினுடைய சப்போர்ட்டில் இருக்கிற இதில் கூட அவங்க மற்ற எந்த படிப்பையுமே ஏற்றுக்கலைங்க, மற்ற எதையுமே சேர்த்திக்கல. காரணம் என்னென்னா இந்த மேலாண்மை துறையிலேயே மேலும் மேலும் என்ன புதிய துறைகளை கொண்டு வரலாம், என்ன புதிய கல்விகளை கொண்டு வரலாம், என்ன புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடலாம்ங்கிறதும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாண்டலோன் பி ஸ்கூல்ஸும் கிட்டத்தட்ட அதே மாடல் தான் நாங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறோம். இங்கே இது மட்டுமே தனியாக இருக்கும்போது எங்களுடைய மொத்த ஃபோக்கஸும் அந்த கல்வியை நோக்கியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுடைய கவனம் சிதறாத, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காத, அல்லது மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளோட ஒரு கம்பேரிசன் இல்லாத இந்த கல்வியை வந்து நடத்த முடியுது. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்லோன் பி ஸ்கூலாகட்டும் அல்லது ஐஏஎம் போன்ற மேலாண்மைக்குனே இருக்கக்கூடிய தனி நிறுவனங்களாகட்டும் இதுகளுக்கு இருக்கிற ஒரே சிறப்பு என்னென்னா கவனச்சிதறல் இல்லாத இந்த கல்வி கற்பிக்கப்படுகிறதுங்கிறது தான்.
ஒரு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவரும் பொறியியல் துறை முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு மாணவரும் எதை எதிர்பார்த்து எம்பிஏ தேர்ந்தெடுக்கிறாங்க, இதில் வந்து யாரோட ஈடுபாடு வந்து எம்பிஏல நல்லா இருக்குது, யார் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
மேலாண்மை கல்விக்கு அடிப்படை ஒரு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருடைய ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல இருக்கிற ஒரு உற்சாகம், அவருக்கு வந்து அந்த என்தூசியாசம்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. ஆர்வம் இல்லாத ஒரு விஷயத்தை யாருமே கற்றுக்க முடியாது. இப்போது இவர் என்ன படிச்சிருந்தாலும் அதில் ஒரு குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிடுறாருங்க. இதற்கு மேலே வரும்போது ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ்னு ஒரு இஷ்யூ வருது. இப்போ அவர் யூஜி படிக்கிறதுக்கும் மேலே வந்து எம்பிஏ படிக்கிறதுக்கும் ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா இங்கே அவர் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக படிச்சிருப்பார், ரெண்டு ஃபார்முலா படித்து ரெண்டு ஃபார்முலா எழுதியிருப்பார், அல்லது ஒரு தியரியை படித்து ஒரு 5 சப்ஹெட்டிங்கை எழுதி அவர் மார்க் வாங்கியிருப்பார். எம்பிஏன்னு வரும்போது இதுதான் சரியான விடை, இதுதான் ஒரு கேள்விக்கு சரியான பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் சரியான முடிவாக இல்லையாங்கிறத அந்த முடிவு ஏற்படுத்துகின்ற விளைவை பொறுத்தது தான். ஸோ ரைட் சொல்யூஷனுங்கிறது ஒன்றும் இருக்காது. அப்போது அந்த கல்வி முறையில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படும். அதற்கு தான் நாங்கள் வந்து இப்போ எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்துவோம். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னுடைய பர்பஸே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல்ல அதை விளக்கி சொல்கிறது தான். நீங்கள் கற்றுக்கிறதுல நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய சேஞ்ச் இன் மைண்ட் செட் ஆகட்டும், சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் ஆகட்டும், சேஞ்ச் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், அதை இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறதாகட்டும். ஸோ அதை தான் இந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் வச்சுக்கிறது. இப்போ இதை நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நண்பர்களோட பேசும்போது ரெண்டு மூணு விதமாக இதை பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒன்று வந்து ஒரு எம்பிஏ இல்லாத எவ்வளவோ பேர் நாட்டில் வந்து பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, பெரிய தொழிற்சாலைகளை நிறுவி இருக்காங்க. அம்பானியை பாருங்கள், பில்கேட்ஸை பாருங்கள், ஸ்டீவ் ஜாப்ஸை பாருங்கள், ஸ்டீவ் பாமரை பாருங்கள். இந்த மாதிரி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எம்பிஏங்கிறது ஒன்றுமே இல்லை, அது இன்னொரு மற்ற ஒரு டிகிரி மாதிரி, இதுவும் ஒரு டிகிரி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க. இதுக்கு நான் சொல்லக்கூடிய என்ன ஒரே ஒரு பதில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதவள ஆர்வலர்கள் வந்து ஒரு இடத்துல பேசும்போது நீங்கள் சில வேடிக்கையாக சில நிகழ்ச்சிகளை சொல்லுவாங்க. ஒரு பம்பிள் பீ எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கரு வண்டு இருக்கு இல்லைங்களா, பம்பிள் பீ, அது வந்து அதற்கு தான் ஒரு ஏரோடைனமிக்ஸ் தியரி படி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த பறவை, அது அந்த வண்டு இல்லை, அந்த பீ பறக்க முடியாது. ஆனால் அது பறக்கும், அது ஏரோடைனமிக்ஸ் தியரியை தாண்டி பறக்குது. ஏன்னா அதுக்கு ஏரோடைனமிக்ஸ் தெரியாதுன்னு ஒரு ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பம்பிள் பீ வந்து 10 மீட்டர் தான் பறக்கும், 10,000 கிலோமீட்டர் அது பறக்காது. ஏரோடைனமிக்ஸ் படி அமைக்கப்பட்ட எந்த விஷயமும் தான் ஒரு நீண்ட தூர பயணத்தை அதனால் எடுத்துக்க முடியும். அது நீங்கள் ராக்கெட் ஆகட்டும், அல்லது வேறு ICBMs மாதிரி இருக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஆகட்டும், அல்லது இன்னும் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் பறக்கக்கூடிய மிகப்பெரிய விமானங்கள் ஆகட்டும், அல்லது ஹெலிகாப்டர், இதெல்லாமே வந்து ஏரோடைனமிக்ஸ் படி அமைக்கப்பட்டது. ஸோ இந்த இதில் நான் என்ன சொல்லணும்னு, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு இதில் சேர்த்து சொல்கிறேன். ஐஏஎம்ஸ் எல்லாம் வந்து ராக்கெட்ஸும் பேலஸ்டிக் மிசைல்ஸும் தயாரிக்கிற ஒரு இடம் மாதிரி, எங்களாட்ட இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் வந்து ஒரு விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி, அதற்கும் கீழே ஹெலிகாப்டர்ஸ் மாதிரி இருக்கிறதும் இருக்குது. இல்லை இதையெல்லாம் தாண்டி பம்பிள் பீ மாதிரி ஆரம்பத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன வெற்றியை சில நேரங்களில் விளக்கி சொல்ல முடியாத வெற்றி. அம்பானிங்கிறவர் வந்து சொல்லப்போனால் 600 கோடி பேர்த்தில் ஒருத்தர், பில்கேட்ஸுங்கிறவர் ஒரு 700 கோடி பேர்த்தில் ஒருத்தர். இது போன்ற அதிசயங்களும் நிகழ்வதுண்டு. ஆனால் கீழே முதல் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் சில நேரத்தில் இது நடக்கும். ஒரு ஹோட்டல் இருக்கும், ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு பெட்டி கடை இருக்கும், அந்த பெட்டி கடையை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவார். இதற்கு நீங்கள் அவருடைய அந்த இடம், அவருடைய உழைப்பு, அவருடைய ஒரு டெடிக்கேஷன், இது மட்டுமே அந்த வெற்றி காரணமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000-15,000 சம்பாதிக்கக்கூடிய பெட்டி கடைக்காரங்க கூட இருப்பாங்க. ஆனால் அவர் உலகம் தழுவிய ஒரு வால்மார்ட் போன்ற ஒரு நிறுவனங்களை அவரால் நடத்த முடியாது. அதற்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேஸ் வேணும், அதற்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். அது போன்ற ப்ரிப்பரேஷனை கொடுக்கறது தான் எம்பிஏ.
நல்ல விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ எம்பிஏயில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், ஒரு மாணவர் வந்து தனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத அவரால் எப்படி உணர்ந்து அதை எடுக்க முடியும்?
இப்போ வரும் பொழுது சில பேர் ஆர்வத்தில் வருவாங்க. அவர் வந்து இல்லை சார், நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் வந்து ஃபைனான்ஸ் எடுத்துக்கிறேன்ட்டு வருவாருங்க. அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், நான் வந்து சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிறேன், பிஎஸ்சி சிடி நான் முடிச்சிருக்கேன், சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிறேன், அது போல் அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இவருடைய ஆர்வம் வேறு, இவருக்குன்னு இருக்கக்கூடிய திறன் வேறு, இவருக்கு இருக்கக்கூடிய இயல்பான டேலண்ட்ஸு, இதுக்கு பின்னால் அக்கயர் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில் செட்ஸ், இந்த விஷயங்கள் வேறு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் சில நேரங்களில் கேப் இருக்கும். நம்ம செய்ய நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், ஆனால் நம்மளால் செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். இதற்கு வந்து நாங்கள் சில பேசிக் டெஸ்ட் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அளவுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. சிறு சிறு விஷயங்கள்லேயே தெரிஞ்சு போகும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு குழந்தை அல்லது உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்ற ஒரு 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 பையனோ பொண்ணோ பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் ஒரு ஃபார்ம் எடுத்து ஒரு சாதாரணமாக எழுத சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கேள்வியாக நிறையா கேட்கும். வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதலாமா, ஸ்மால் லெட்டர் எழுதலாமா, ப்ளூ இங்கா, ரெட் இங்கா, பிளாக் இங்கா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. இவங்க வந்து ஒரு தனித்தன்மையோட ஒரு ஹெச்ஆர் லீடராக வர முடியாது. இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல்ஸ், மற்றவங்களுடைய உதவியில் தான் இவங்க வாழ்வாங்களே ஒழிய இவங்களாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் அவங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். இதை வளர்த்திக்கலாமானா வளர்த்திக்கலாம், ஆனாலும் இயல்பாக நம்மளுடைய அந்த டேலண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இன்ஹரண்ட் ஒரு ஸ்ட்ரென்த்து, அது வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ சிஸ்டம் சைட் போகலாம் அப்படிங்கிறதோ, ஒரு ஃபைனான்ஸ் சைட் போகலாம்ங்கிறதோ, ஒரு அனலிட்டிக்கல் பென்ட் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கணும். அவங்களுக்கு ஒரு எண்களை பற்றிய ஒரு ஆர்வம் இருக்கணும், அதை எண்களோடு விளையாடுகின்ற ஒரு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கணும். அப்படி இல்லாதப்போ அவங்க வந்து ஒரு ஃபைனான்ஸை எடுத்துகிட்டு, இவர் ரொம்ப டாக்கேட்டிவாக இருப்பார், ஆனால் அங்கே ஃபைனான்ஸ் அதோட ரெக்குயர்மெண்ட் வந்து அனலிட்டிக்ஸ் ப்ளஸ் கான்ஃபிடென்ஷியலிட்டி மெயின்டைன் பண்ணணும். இவர் போய் அந்த கம்பெனியில் நடக்கிற ரிசல்ட்டை ஊர் உலகத்துக்கே சொல்லிட்டாருன்னு வைங்க, அந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக இருக்கும், அது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு நேச்சராகவே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக இருப்பார். அவர் வந்து அந்த நண்பர்கள் மத்தியில் ரொம்ப செலிப்ரிட்டியாக இருப்பார். அவர் சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்க. அவர் ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர், அவருக்கு அந்த குவாலிட்டி இயல்பாகவே அமைஞ்சிருக்குது. இதையே நீங்கள் கூட சேர்த்து நீங்கள் உங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பண்ணும்போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் மேனேஜராக ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவராக இருப்பார். ஸோ இதில் வரும்போது நாங்கள் வந்து அடிப்படை கல்வி தான் முடிவு பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகபட்சம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு போகிறாங்க வேலைக்கு. இது இன்னொன்று என்னென்னா, அந்த குழந்தையோட இயற்கையான ஆர்வம், அவங்களோட இயற்கையான ஒரு 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 ஸ்ட்ரென்த், ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த்தை ஒட்டிய நம்முடைய ட்ரைனிங் இது வந்து அவங்கள முடிவு பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் அடிப்படையில் என்ன படிச்சிருந்தாலும், எம்பிஏன்னு வரும்போது நீங்கள் ஆரம்பத்தில் தப்பாக படிச்சிருந்தால் கூட, நீங்கள் எம்பிஏ வரும்போது இட்ஸ் அ செகண்ட் சான்ஸ், அது இரண்டாவது வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்தது. அந்த எம்பிஏல என்ன பண்ணுறீங்களோ அது மட்டுமே நிற்கும். ஸோ நீங்கள் பின்னால் மாற்றிக்கலாம்.
ஒரு முடிவெடுக்கும் திறமையோ அல்லது ஒரு நிர்வாக திறமையோ அப்போ எம்பிஏ படித்தாதான் கிடைக்கும் நீங்கள் சொல்ல வரீங்க இல்லைங்களா?
நீங்கள் இப்போ முடிவு எல்லாருமே எடுப்பாங்கன்னு வைங்களேன், முடிவு எல்லாருமே எடுத்தான் தீரணும், வாழ்க்கையின் கட்டாயமே முடிவு எடுக்கிறது தான். ஆனால் முடிவு எடுக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ஜட்ஜ்மெண்டல் பேஸிஸாக எடுக்கிறோமா அல்லது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை, ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் பேஸ்ட் ஆன் ஹார்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மேலே எடுக்கிறோமாங்கிறது தான். நம்ம ஜட்ஜ்மெண்ட்டும் படி போகும்போது சில நேரத்தில் நம்ம தப்பாக போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கால்வாசி நம்முடைய முடிவுகள் தவறாக போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எமோஷனலாகவும் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் படியும் எடுக்கிறது, வி அஸ்யூம் திங்ஸ். ஆனால் அசம்ஷன் பேஸ் பண்ணி எடுக்கிற முடிவுகள் தவறாக போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், முடிவுகள் வந்து இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, இது இப்படி தான் இருக்குது, இந்த மாறுதல்கள் நடந்துகிட்ருக்குது, இதன்படி இந்த முடிவு நான் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பேஸிஸில் முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும். எம்பிஎல் நாங்கள் இதைத்தான் சொல்லித்தரோம், நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுங்க, ஆனால் எடுக்கிற முடிவு வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பேஸிஸில் நீங்கள் வந்து இது சரியாக இருக்கும், எனக்கு இது பிடிச்சது, எனக்கு இது பிடிக்காது, அல்லது நான் இதைத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாத, இன்றைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, இங்கே இது சரியாக இருக்குது, இது சரியாக இல்லை, இது வளரும், இது வளராது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நிறைய பார்க்கணும. அரசாங்கம் செய்கிறது, மக்கள் செய்கிறது, இந்த மார்க்கெட்டில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு, பீப்புளோட லைக்ஸு, டிஸ்லைக்ஸு, டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ், இதையெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைச்சு ஒரு முடிவு எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ முடிவு எடுக்கிறது வந்து அதை ஒரு ட்ரைனிங்காகவே நாங்கள் பண்ணித்தரோங்க.
நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க, எம்பிஏ வந்து எம்பிஏ கேண்டிடேட்ஸ் வந்து ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் ஜாப் ப்ரொவைடர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை சதவிகிதம் பேர் ஜாப் ப்ரொவைடர்ஸாக இருக்கிறாங்க? ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினராக வர்றது கூட பயப்படுறாங்க, ஃபஸ்ட் ஜெனரேஷன்னா கேட்கவே வேண்டாம், ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் லைனில் உள்ளவங்க தான் இதில் துணிஞ்சு வர்றாங்க. எத்தனை சதவிகிதம் ஜாப் ப்ரொவைடர்ஸாக இருக்கிறாங்க? ஏன்னா எல்லாருக்குமே வந்து முடித்த உடனே வேலை கையில் கேம்பஸ்குள்ளே வந்து கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துகிட்ருக்குது.
ஒரு தொழில் முனைவோராகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எந்த தொழில் முனைவோருக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் எங்கேயும் இருக்காதுன்னு வைங்களேன். ஏன்னா செக்யூரிட்டியாக, சேஃப்டியாக அல்லது ரிஸ்க்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வேணாம்ப்பா, நீ வேலைக்கு போ, நல்ல சம்பளம் கிடைக்கும், ஒரு ரெண்டு வீட்டை வாங்கி போடு, ஒரு காரை வாங்கி கல்யாணம் பண்ணு, குழந்தைகளை நல்லா படிக்க வை, ஒரு சேஃப் மோடில் வாழணும்னு தான் நினைப்போம். ஆனால் தொழில் முனைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் வந்து ரெண்டு விதமான ரிஸ்க்கு, ஒன்று வந்து ஃபினான்சியல் ரிஸ்க்கு, இன்னொன்று வந்து எமோஷனல் ரிஸ்க். ஆக்சுவலாக ஃபினான்சியல் ரிஸ்க் கூட இன்றைக்கி வந்து பெருசாக யாரும் பயப்படுறதில்லை. ஏன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுபோக பேங்க் இது போடுறவங்க மற்றவங்க தான் பெருந்தொகையை அதில் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் எமோஷனல் ரிஸ்க், நான் தோற்றுருணும், தோத்தா எனக்கு வந்து சமுதாயத்தில் மரியாதை இருக்குமா, இந்த எமோஷனல் ரிஸ்க் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்த இது இட் புட்ஸ் ஆஃப் பீப்புள், அதுதான் அவங்கள நிறையா டிஸ்கரேஜ் பண்ணுது. இன்றைக்கி வந்து நீங்கள் கல்வி கற்கிறதுலேருந்து முன்ன மாதிரி இல்லாத இன்றைக்கி கல்வி கற்கிறதுக்கு அரசாங்கம் முன்னால் வந்திருக்கு. தொழில் முனையிறதுக்கும் நிறைய சப்போர்ட், சப்சிடைஸ்டு லோன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா 20 லட்சத்தை நீங்கள் திருப்பி கட்ட வேண்டாங்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கீம்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த டைம் இஸ் கண்டியூசிவ் ஃபார் பிகமிங் அன் என்டர்பிரனர். ஆனால் அதற்கு வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஏற்படுற லாஸ் வந்து உங்களை வேலைக்கு வச்சவருக்கு, உங்கள் தொழிலில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களை அது டைரெக்டாக ஹர்ட் பண்ணும். ஆனால் தெர் இஸ் அ ஃபைன் புக், ஃபூல்ஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு. நீங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு கஷ்டப்பட்டு 1 லட்சரூபா சம்பாரித்து கொடுத்து 20,000 ரூபா சம்பளம் வாங்கணுமா, அல்லது மிக கடுமையாக உழைச்சி 1 லட்சரூபா சம்பாரித்து ஒரு 20-30,000 மற்றவங்களுக்கு கொடுத்து 70-80,000 உங்களுக்கு வச்சுக்கணுமாங்கிறது அது சாய்ஸ் உங்களுக்கு. கடைசியாக நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் முடிவு பண்ணார்னா, அவர்னால் அவங்களுடைய பேரண்ட்ஸையே கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா இவரால் வெளியில் யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஒரு தொழில் முனைவோருடைய ஃபஸ்ட்டு ஒரு சிம்டம், ஒரு சைன், அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்ட இவருடைய கருத்தை சொல்லி அதை சரியான முறையில் எடுத்து சொல்லி பொறுமையாக அவங்களுக்கு விளங்க வச்சு அவங்களுடைய முழு சப்போர்ட் ஆசீர்வாதம் இதோடு பண்ணுறவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க.
இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி மாடல்ஸ் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா, அல்லது இதிலிருந்து வேறுபட்டு புதிய மாடல்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்களா?
இப்போ பொதுப்படையாக நீங்கள் எந்த ஒரு மேலாண்மை கல்வி, ஐ மீன் எம்பிஏ இன்ஸ்டியூஷன்ஸ் அல்லது எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ஸோட அவங்களோட ப்ரோஷரோ அல்லது அவங்ககிட்ட நீங்கள் பேசுனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை வி ஓன்ட் கோ ஃபார் நார்மல் டாக் அண்ட் சாக் சிஸ்டம், நாங்கள் பிபிடி யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜிக்கல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது பார்த்துட்டு சொல்லுவாங்க. இது போக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கேஸ் ஸ்டடிஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபீல்டு விசிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஸ்டடிஸ் ஆகட்டும், ஃபீல்டு விசிட்ஸ் ஆகட்டும், நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது இருக்கிறது, அந்த இருக்கிறத அந்த சிஸ்டத்தை கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து சிமுலேஷன் மெத்தடில் இப்படி ஒரு பிரச்சனை இந்த பிஸ்னஸ் சந்திக்குது, இதற்கு நீங்கள் என்ன விட கொடுக்குறீங்கன்னு பேசுகிறது, அது ஒரு விதம். அதாவது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வகுப்பு கொண்டுகிட்டு வந்து அலசி ஆராய்வது, அது எங்கள் காலேஜ்லேயும் பண்ணுறாங்க, மற்ற காலேஜ்லேயும் பண்ணுறாங்க. இது போக இப்போ நாங்கள் இன்னொரு சிஸ்டம் பண்ணுறோங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் மாடல் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஒரு நியூ பிஸ்னஸ் மாடல் நீங்கள் ஒன்று டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இருக்கிற மாடல் இல்லாத, இருக்கிற மாடலை விட ஒரு பெட்டர் மாடல், அல்லது ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதற்கான ஒரு மாடல் டெவலப் பண்ணுங்கன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து குழுக்களாக பிரித்து நாங்கள் கொடுப்போம். அதில் இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான ஒரு ஐடியா வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தேசிய அளவில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, பவர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இது மாதிரியெல்லாம் இருக்குங்க. இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு இந்த காய்கறி மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, இப்போ சின்ன சின்ன சந்தைகள், கிணத்து கடவு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், நாச்சிப்பாளையம் அல்லது மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற காய்கறி மார்க்கெட், இந்த காய்கறி மார்க்கெட்டு கூட நம்ம ஒரு வெஜிடபிள் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் ஒன்று, அதாவது லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் மாடல்ஸ் ஒன்று டெவலப் பண்ணாங்க. இங்கே வந்து ஸ்பாட் ட்ரேடிங் தான் நடக்கும் மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா காய்கறி வரும், அங்கே ஒருத்தர் வருவாங்க, ஏலத்தில் விடுவாங்க, அந்த அன்றைக்கி என்ன விலைக்கு முடிக்குதோ அந்த விலைக்கு வந்து விவசாயிகளுக்கு நடக்கும், விலை கிடைக்கும், அது வந்து டெய்லி நடக்கக்கூடிய ஒரு இது. இதையே வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து ஒரு வாரம் கழித்து, ரெண்டு வாரம், மூணு வாரம் அல்லது ஒரு மாதம், இந்த மாதிரி வேறு வேறு காலங்களில் யூக வாணிகம்னு சொல்லுவாங்க, டெரிவேட்டிவ் ட்ரேடிங், அது போன்ற ஒரு மாடல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தைக்குமே நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு ஒரு மினி மினி ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து குட்டி குட்டியாக பண்ணலாம். இதில் ரெண்டு நடக்கும். பார்த்திங்கன்னா கிணத்து கடவுக்கும் நாச்சிப்பாளையத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் அல்லது 15 கிலோமீட்டர். இங்கே தக்காளி வந்து கிலோ வந்து 15 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும், அங்கே பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே அன்றைக்கி தக்காளி அதிகமாக வந்திருக்காது, இங்கே வந்திருக்கும். இப்போ ஆர்பிட்ராஜிங் சான்ஸ் இருக்குது. நீங்கள் நாச்சிப்பாளையத்தில் வாங்கி கிணத்து கடவுல விற்றிங்கனாலே கூடைக்கு 10 ரூபா அதிகமாகிடும். ஸோ இது போன்ற ஒரு மாடல்லாம் வந்து குட்டி குட்டியாக அவங்க வந்து ஒரு டெவலப் பண்ணுறாங்க. எங்களுக்கு இது வந்து மிகுந்த சந்தோஷம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால் இல்லாத ஒன்றை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க முடியுது. அப்போ நாளைக்கு இவங்க ஒரு பிஸ்னஸுக்கு போகும்போது எதையும் மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு திறன்பட்டவர்களாக இருப்பாங்க. இப்போ பிட்காயின்ஸ்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்குங்க உலகம் முழுவதும். நம்ம வந்து நம்ம புழங்குற பணம் பூராமே பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணம். மற்ற கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கோட பணம் தான் ஒரு சட்டப்படி செல்லுபடியாகும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் இன்றைக்கி எந்த நாட்டையும் சாராத ஒரு கரன்சி வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இதில் வந்து டாலர்ஸில் வேல்யூவில் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. இது யாரோ ஒரு ஒரு பிரில்லியன்ட் மைண்டு ஒன்று கிரியேட் பண்ணி எல்லா நாட்லேயும் இந்த கரன்சி ட்ரேட் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் தங்கத்தை வாங்கி வைக்கிற மாதிரி பல நாடுகளில் இதை இந்த காயினை இதை வந்து வாங்குகிறாங்க. இதுக்கு வந்து பணத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் உருவம் கூட கிடையாதுங்க. இது ஒன்லி வந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு அமைப்பு தான். அப்போது ஒருத்தர் நினச்சி பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, பணங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம், ஒன்று கலர் நோட் அடிக்க முடியும் இல்லீகல், இல்லைன்னா நம்முடைய மத்திய ஒரு வங்கி கொடுக்கக்கூடிய பணத்தை மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும்னு. ஆனால் இன்னொருத்தர் அகில உலகத்துக்கும் ஒரு காயினை வந்து கிரியேட் பண்ணி இன்றைக்கி அது வந்து வெகு விரைவாக பரவிட்டுருக்குது. ஸோ இதுதான் ஒரு பிரில்லியன்ட் மைண்டோட ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ்ங்கிறது. இதை வந்து தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இருக்கிற பிஸ்னஸுக்கு புது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒன்று, இல்லாத பிஸ்னஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஒன்று, இருக்கிற பிஸ்னஸுக்கே வேறு மாடல் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒன்று. இதையே தான் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அதை இல்லாட்டி என்ன ஆகுங்கன்னா, சாதாரணமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அதில் இருக்கிற பிரச்சனை அதை கொண்டு வருவோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோங்கிறது அது சாதாரணமாக நடக்கிறது தான். இதையை மீறி இந்த லெவலில் போகிறதுங்கிறது தான் உண்மையாகவே வந்து அந்த யங் மைண்ட்ஸுக்கு நம்ம ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி கொடுப்போம், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மாடல் அவங்க டெவலப் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய திறமையாகட்டும், அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் தான் நாங்கள் அவங்களுக்கு கல்வி முறையை கொடுத்துட்ருக்கோம்.
அதாவது எம்பிஏ முடித்தா ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தான் தன்னோட சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்க இளைஞர்கள் மத்தியில் விவசாயிகள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது உண்மையிலே நோவல் ஐடியா தான் இது. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து தான் விளைவித்த பொருளை வந்து விலை நிர்ணயம் என்ற ஒரு உரிமை இல்லை, அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் கல்வி நிலையங்களில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க, பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
ஏன்னா நாங்கள் எங்கள் கல்வி நிலையத்துலேருந்து என்ன பண்ணோம்னா, இந்த லோக்கலில் இருக்கிற பிஸ்னஸ்க்கு எல்லாமே ஒரு மாடல் டெவலப் பண்ணணும், எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம்ங்க, அதனுடைய விளைவு தான். இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு பெரிய நிறுவனத்துலேயும் வேலை கிடைக்கணும்னு நீங்கள் ஆர்வப்பட வேண்டிய தேவையே இல்லை. இன்னும் சொல்லப்போனால், ஒரு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறிய நிறுவனத்தில் சேர்ந்து அந்த நிறுவனத்தை நீங்கள் வளர்த்தும்போது அந்த நிறுவனத்தோடு நீங்களும் வளரலாம். யூ கேன் க்ரோ வித் த ஆர்கனைசேஷன். இது நாங்கள் இங்கே வந்து ரொம்பவுமே என்கரேஜ் பண்ணுறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் ஒரு லோயர் லெவலில் ஒரு ஜாப் வாங்குறது, என்ட்ரி லெவலில் ஜாப் வாங்குறது அதை செய்ய முடியுங்க, அது ஒன்றும் இல்லை. இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிட போகுது. ஆனால் ஒரு சிறிய நிறுவனத்துக்கு அல்லது புதுசாக ஒன்று நீங்கள் ஆரம்பித்து வளர்த்தணும் அப்படிங்கும்போது தான், நீங்கள் டீம் ஃபார்மேஷன்லேருந்து உங்களுடைய ஐடியா செல்லிங்கிலிருந்து உங்களுடைய பன்முக ஒரு திறமைகளும் வெளியில் வருது.
நல்லா சொன்னீங்க சார். அதாவது உங்கள் பிஸ்னஸ் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய சிந்தனையோடு நீங்கள் வந்து அணுகியிருக்கிறீங்க, இந்த உங்கள் மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. இது தவிர இப்போ விவசாயிகளுக்கு அல்லது சமுதாயத்துக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, வேறு என்ன பண்ணியிருக்கிறீங்க?
இப்போ சமீபத்தில் போன மாதம் ஒரு செமினார் நடத்தினோங்க. அந்த செமினாரோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் மினிமைசேஷன் வித் ரிசல்ட் மேக்ஸிமைசேஷன். அதில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களில், அதாவது நம்ம இங்கே இருக்கிற ரிசர்வாயர்ஸ், டேம்ஸ், இரிகேஷன் பர்பஸ் இருக்கிற எல்லா டேம்ஸ்லேயும் வாட்டர் ஸ்டோரேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா மழை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ மழை குறைஞ்சி போச்சு, விவசாயம் வந்து ஒரு சிரமத்திற்கு ஆட்பட்டு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பவரோட டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது, உற்பத்தி ரொம்ப குறையுது, ஒரு வில்லேஜ் எக்கானமியே வந்து கொலாப்ஸ் ஆகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இதை எப்படி தவிர்க்கலாம்ங்கிறதுக்கு அவங்க ஒரு மாடல் டெவலப் பண்ணி சொன்னாங்க. அது அணையில் இருந்து எண்டியூசர் வரைக்கும் ஓப்பன் கெனாலில் கொடுக்காத எல்லாமே பைப் லைனில் தண்ணியை கொண்டு வந்து அந்த எண்டியூசர் பாயிண்ட்டில் மீட்டரை மாட்டிடலாம். அவங்களுக்கு வந்து தண்ணியை ஃப்ரீயாகவே கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டர்டு ஒரு என்ன ரேட்டோ, ஒரு கவர்மெண்ட்டும் விவசாயிகளுக்கும் எது பொருந்தி வருதோ அந்த ரேட்டு. அடுத்தபடியாக டெப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்காது. நீங்கள் போர்வெல் போட்டு 1000 அடியிலேருந்து தண்ணியை உறிஞ்ச வேண்டிய தேவையும் இருக்காது. இரண்டாவது வந்து இவ்வளோ பவர் கன்சம்ஷனும் இருக்காது, ஏன்னா இட் இஸ் ஃப்ரீ பவர். இதையும் குறைச்சிடலாம். மூணாவது, இந்த தண்ணியை யாரெல்லாம் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். சே ஸ்ப்ரிங்க்ளரோ அல்லது ட்ரிப் இரிகேஷனோ அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அரசாங்கம் 90% அதற்கு சப்சிடி கொடுத்துட்ருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கிட்ட கொண்டு வரும்போது, ஒன்று ஓப்பன் ஃப்ளடிங் அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் தேவைப்படாது, ஆக்சுவலாக இருக்கிற தண்ணியில் 3 times நீங்கள் இரிகேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து, விவசாயிகள் வந்து போர்வெல் சிங்க் பண்ணி அவங்க நிறையா பணத்தை செலவு பண்ணி பண்ண வேண்டிய தேவையில்லை. மூணாவது, பவர் கன்சம்ஷன் கீழே வருது. நாலாவது, இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க விவசாயத்தை விடவும் முடியாத, ஆனால் அதே சமயத்தில் அதில் மிகப்பெரிய ஒரு பயனும் அடையாது இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்டில் தண்ணியை விட்டு அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிட்டாங்கன்னா, 2 ஏக்கராவுக்கு போர் போடுறதும், 2 ஏக்கராவுக்கு ஒரு கிணறு வெட்டுறதும் அல்லது ஒரு தொட்டி கட்டுறதும், இது போன்ற செலவுகளையெல்லாம் நீங்கள் ரொம்ப இது குறைக்கலாம். இந்த ஐடியா என்னை வந்து ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. இன்னும் சொல்ல போனால், இந்த ஐடியாவை அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்பலாம்னு கூட நாங்கள் இப்போ யோசிச்சுட்ருக்கிறோம்.
அது அருமையான ஐடியா, உண்மையான மேலாண்மை. இது வந்து நீங்கள் செமினாரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதோடு நிற்காமல் இது செயல்முறைப்படுத்துறதுக்கு சுமார் உங்களுக்கு எவ்வளோ காலம் ஆகும்?
இதில் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த இதை பற்றிய ஒரு ஸ்டடி பண்ணணும்னு அவங்க சொன்னாங்கன்னா, தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுவதும் கூட நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். மாநில அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒன்று நீங்கள் ஆரம்பிங்க, இல்லையா உங்கள் நண்பர்கள் ஆரம்பிக்கிறதுல கூட சேர்ந்து அதை மிகப்பெரிய லெவலில் வளர்த்துங்கன்னு. அது நிறையா பேர் பண்ணிட்டாங்க எங்கள் இதில், எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால், இப்போ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுகளோடவெல்லாம் கூட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்துகிட்ருக்குங்க. ஒரு சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க எங்களில். இன்னும் சொல்ல போனால், 40% வெளிநாடே போயிடுறாங்க, 40% வெளிநாடு போயிடுறாங்க, 60% தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதில் ஒரு 30% அவங்க என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு போயிடுறாங்க. இன்னொரு 30% பேர் பார்த்திங்கன்னா, இது போன்ற புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு இப்போ பிரமாதம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே முடிச்சுட்டு அவங்க வெளியில் போய் ஒரு இது ஒரு புதுசாக ஒன்று செய்யணும் போது அவங்களுடைய இதுக்கு மொத்த சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் கல்லூரி கொடுக்கும். அவங்களுக்கு விசி அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலுக்கு டெக்னோ எக்கனாமிக் சர்வே இது எல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்களுடைய கல்லூரியிலேருந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கூட இருந்து பண்ணி கொடுத்து அவங்க வளர்ந்து போகிறத வரைக்கும் நாங்கள் கூடவே இருக்கோம். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தின்னு கூட சொல்லலாம்னு வைங்களேன். இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு அது ஒரு டெஸ்ட் மாதிரி. நாங்கள் டெஸ்ட் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணி விடுறோம், அவர் வெளியில் போயிட்டு எங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அக்யூப்மெண்ட் இருக்கான்னு அவர் எங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் ஒரு தொழில் ஆரம்பித்து எங்ககிட்ட உதவி கேட்கும்போது ஆன் ரியல் டைம் பேசிஸ் எங்களால் செய்ய முடியுது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது அவங்களால வந்தது தான். இது என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.
உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
ஒரு நல்ல மேலாண்மை கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிற விவரங்களை நமக்கு சொன்னாங்க ஹாப்பி வேலி பிசினஸ் ஸ்கூலின் இயக்குனர் டாக்டர் சி கனகராஜ் அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நேயர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 0422-243-1055. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், நமது நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.